மாலை நேரத்தில் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பாதுகாப்புக்காக ஒரு சில காரியங்களை அவர் சிந்திக்கப் போகிறோம். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சத்தியங்களும், அதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடக்கிற நமக்கு நிழலாட்டமாகவும் எச்சரிப்பாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் பழைய ஏற்பாட்டையும் கவனிக்கிறோம், ஆனால் அதை ஒரு புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தோடு பழைய ஏற்பாட்டை அப்ரோச் பண்ணணும். அப்பொழுதுதான் சொல்லப்பட்ட சத்தியங்களை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நம்ம கர்த்தருக்கென்று என்றைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுத்தோமோ அந்த நிமிஷத்திலிருந்து நமக்கு ஒரே ஒரு எதிரி இருக்கிறான், அவன் தான் சாத்தான். வேற யாருமே நமக்கு எதிரி கிடையாது. இந்த மனுஷனும் நமக்கு எதிரி அல்ல. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரி பிசாசானவன். அப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்த பிறகு எப்படியாகிலும் நம்மை வீழ்த்தி மறுபடியும் நம்மை தனக்குள் கொண்டு போய்விட வேண்டும் என்கிறதில் பிசாசு என்னைக்குமே ரொம்ப முயற்சி செய்யும். அதை குறித்து வேதம் முழுவதிலும் நிறைய எச்சரிப்புகள் உண்டு. தேவ பிள்ளைகள் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ரட்சிக்கப்படாதவர்களுடைய காரியம் வேறு, ஆனால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் வந்த பிறகு நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இல்லாவிட்டால் நாம் பெற்ற ரட்சிப்பை இழந்து போய்விடுவோம். அது ரட்சிக்கப்படாததை விட மோசமானது. ரட்சிக்கப்பட்டு நம்முடைய ரட்சிப்பை இழந்து போவது என்பது ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்கு போவதை விட மோசமானது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இதை குறித்து நம்ம எச்சரிப்பார்களும். பிசாசை குறித்து நம்ம ஈஸியை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவனை நாம் எந்த சூழ்நிலையிலும் அவன் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். அதற்கான எச்சரிப்பாக ஒரு தலைப்பு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5:8 1 பேதுரு 5:8
தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள்,
தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள்,
விழித்திருங்கள்,
விழித்திருங்கள்,
ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்,
உங்கள் எதிராளி பார்த்தீங்களா, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்
கெர்ச்சிக்கிற சிங்கம் போல்,
கெர்ச்சிக்கிற சிங்கம் போல்
எவனை விழுங்கலாமோ என்று,
எவனை விழுங்கலாமோ என்று
வகை தேடி சுற்றித் திரிகிறான்,
வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த நேரத்திலும் தேவ பிள்ளைகள் ஒன்றை புரியணும். பேதுரு நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், அலர்ட்டாருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அந்த எதிராளி கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதை, தெளிந்த புத்தியா இருங்க, விழித்திருங்க, விழித்திருங்க, அலர்ட்டாருங்க. ஏமாந்தீங்க, அவன் உங்களை விழுங்கிடுவான் என்று சொல்லி எச்சரிப்பை கொடுக்கிறார். இப்படி பிசாசை குறித்து வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. அவனை நீங்க சாதாரணம் எடுத்துக்காதீங்க. அவன் உங்களை விழுங்கிறதுக்காக உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். அது சாதாரணமா இல்ல, ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். ஏமாந்தீங்கன்னா உங்களை விழுங்கிடுவான் என்று சொல்லி எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. அப்ப வேதத்தில் இப்படிப்பட்ட வார்னிங் கொடுக்கப்படும் பொழுது அந்த வார்னிங்களை நம்ம ஈஸியா எடுத்துக்கொள்ளக்கூடாது, கவனமா பார்க்கணும். அந்த வார்னிங் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. பைபிள் சொல்லப்பட வார்னிங்ஸ் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வார்னிங்ஸ் நம்ம கேர்லெஸ் ஆகிட்டோம்னா ஆபத்து நமக்கு எந்த நேரத்திலும் ஏற்படும். சரி, இப்ப இந்த பிசாசுடைய விஷயத்திலே நம்ம தெளிந்த புத்தியா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். ஏன் இவனை குறித்து நம்ம தெளிந்த புத்தியா இருந்து விழிப்பா இருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்றால், அவன் நம்மை விழுங்குவதற்கு கையாளுகிற ஆயுதங்கள் அப்படிப்பட்டது. அலர்ட்டா இல்லைன்னா ஏமாந்துரும். இப்ப அவனுடைய ஆயுதம், அவனுடைய பலம் எங்க இருக்கிறது? அதற்கு உங்களுக்கு 2 வசனத்தை சொல்லுகிறேன், வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2:11 முதலாவது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2:11
சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு,
சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு
அப்படி செய்தேன்,
அப்படி செய்தேன்.
அவனுடைய தந்திரங்கள்,
அவனுடைய தந்திரங்கள்
நமக்கு தெரியாதவைகள் அல்லவே,
நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இங்கே பார்க்கும் பொழுது சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அடுத்தபடியாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 6 எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:10 வசனத்தை வாசிக்கலாம்.
கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும்
கரித்துக்
கொள்ளுங்கள்.
இந்த 2 வசனத்தை கவனிச்சு பாத்தீங்களா? இந்த 2 வசனத்திலும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை நமக்கு வாணிக கொடுக்கப்படுகிறது. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இங்கே பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா பிசாசானவன் ஒரு தந்திரசாலி, புரியுதா? அவன் ஒரு தந்திரசாலி. அவன் தன்னுடைய பலத்தினாலேயோ வல்லமையினாலேயோ எந்த ஒரு தேவ பிள்ளையையும் அவனால் மேற்கொள்ள முடியாது. ஆனால் அவன் தன் தந்திரத்தின் மூலமாக சுலபமாய் எப்படிப்பட்டவர்களை கவிழ்த்து போட்டுருவான். தன் பலத்தை வைத்து அவனால் ஒன்னும் சாதிக்க முடியாது, தேவ பிள்ளையை ஒன்னும் டச் பண்ண முடியாது. ஆனால் தன் தந்திரத்தை யூஸ் பண்ணான்னா எவ்வளவு பெரிய ஆலயம் அனாவசியம் அவன் கவிழ்த்துருவான். வேதத்துல எத்தனையோ பேர் அப்படி கவிழ்ந்திருக்கிறான். வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இதுல ஏவாழ் முதற்கொண்டு ஆரம்பிக்கிறார்கள். தன் தந்திரத்தினாலே அவன் வீழ்த்தினான். தாவீதை இஸ்ரவேலை தொகையீடு என்று சொல்லி வீழ்த்தினான். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக அவன் தன் தந்திரத்தை யூஸ் பண்ணி அவன் அழகாக தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையை கத்தரி விட்டு பிரித்து போடுவான். இப்ப நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படிங்கிற பவுல் சொல்றாரு. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னா இல்லை என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஊழியத்தின் பகுதியில் இருக்கும் பொழுது சபை விசுவாசிகளுக்கு அவனுடைய தந்திரத்தை குறித்து சொல்லி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம், கவனமாக இருங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் பிசாசின் தந்திரங்களை நம்ம எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரியாட்டி நம்ம வாழ்க்கையில நம்ம வீழ்ச்சி அடைந்தோம். இன்னைக்கு அவனுடைய தந்திரங்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டு சம்பவங்களுக்கு நிழலாட்டமானது. அங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம புதிய ஏற்பாட்டு ரகசியங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தை பொருத்தும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 400 எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இல்லையா, மொத்தம் 430 இருந்தாங்க. அது 400 அடிமைகளாய் இருந்தார்கள். இந்த அடிமைகளாய் இருந்ததான இது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிசாசுக்கு அடிமையாய் வாழ்ந்த காலத்தை குறிக்கிறது. அவனுக்கு அடிமையாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனம் பண்ணினவன் பார்வோன். இல்லையா, அதுக்கு எஜமானன் பார்வோன். இந்த பார்வோன் எதை குறிக்கிறது என்றால், சாத்தானுக்கு அடையாளமானவன். அவனுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு அப்படியே பேரலா இருக்கும். பார்வனுடைய வாழ்க்கை பிசாசுக்கு அப்படியே பேரலா இருக்கும். அவன் பேசின வார்த்தைகள் பிசாசுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே பேரலா இருக்கும். அவனுடைய சிந்தனை, அவனுடைய டாக்டிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டோட்டலா பிசாசுடைய பேக்ரவுண்ட் அதுல இருக்கும், இன்ஃபுளுயன்ஸ் அதுல இருக்கும். இந்த பார்வன் பிசாசுக்கு அடிமையானவன், பிசாசுக்கு ஒப்பானவன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இது எதை குறிக்கிறதுனா, நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. அவன் நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. விடுவிக்கப்பட்ட பிறகு செங்கடலை கடந்தார்கள் இல்லையா, இது நாம் பெறுகிற ஞான ஸ்நானம். அடுத்த பிறகு மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் நடத்தப்பட்டார்கள். இது நாம் அபிஷேகத்தை பெற்று ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம். அவர்கள் 40 மனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணினார்கள். இது இன்றைக்கு நம்ம செய்கிற விசுவாச வாழ்க்கைக்கு அடையாளம். அந்த 40 கால மனாந்திர வாழ்க்கைக்கு பிறகு கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். அதே போல இந்த விசுவாச வாழ்க்கையின் முடிவாக நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். அதே வரும், பேரலா வரும் ஒவ்வொரு அனுபவங்கள். இப்படி வரும் பொழுது இந்த பார்வோன் இந்த ஜனங்களின் விஷயத்தில் அவன் கையாண்ட விதம், அதை நம்ம பார்க்கும்பொழுது இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு கையாளுகிற விதங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். முதல் காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5:9 வாசிக்கலாம். யாத்திராகமம் 5:9.
அந்த மனிதர் மேல்
முன்னிலும்
அதிக வேலையை சுமத்துங்கள். அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதீர்கள் என்று கட்டளையிட்டான்.
இது பார்வோன் செய்த முதல் காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கூப்புரல் இடுகிறாங்க, விடுதலைக்காக கதறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனாகிய கர்த்தர் அவருடைய கூப்புரலை கேட்டார். இதை நீங்க யாத்திராகம் 3:3 நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா வரிசையா தெரியும். எடுக்க டைம் இல்லை. 3:3 பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்டு அவனோடு பேசுவார். நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூப்புரலை கேட்டேன், அவர்களை விடுவிக்கும்படியாக நான் உன்னை அனுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்டு அடுத்தது 4:4 வரும்பொழுது கர்த்தர் மோசையை ரெடி பண்றார். மோசையை ரெடி பண்ணி 5:5 வரும்பொழுது கர்த்தர் மோசையை அனுப்பிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்கும்படி கர்த்தர் எகிப்துக்குள்ளே மோசையை கர்த்தர் ஊழியத்தில் அனுப்பிட்டார். இப்படி இருக்கும் பொழுது இந்த மோசையை போய் ஜனங்களை பார்த்து பேசுகிறான். இந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் உங்கள் கூக்குரலை கேட்டார், உங்களை விடுதலையாக்குகிறார், உங்களை விடுதலையாக்கி கொண்டு உங்களை மனாந்திரத்தில் உங்களை அழைத்து சென்று உங்களுக்கு ஒரு தேசத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார், சொந்த தேசத்தை கொடுக்க போகிறார் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து பேசுறான். இப்படி அவன் பேச ஆரம்பித்த உடனே அந்த ஜனங்கள் இதை கேட்டு கொஞ்சம் விடுதலையாக வேண்டும் என்ற எண்ணத்துக்குள் கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. அது வரைக்கும் அந்த விடுதலை இந்த சிந்தனையை அடிமைத்தன வாழ்க்கையில் அப்படியே அவங்க ரொம்ப பழகிட்டாங்க. ஏன்னா 4 ஜெனரேஷன் அடிமையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அடிமைத்தனது புதுசு இல்ல, பிறக்கும் போதே அடிமையா தான் பிறந்திருக்கிறாங்க. இப்போ 4 ஜெனரேஷன் வந்துருச்சு. இப்ப 4வது ஜெனரேஷன் இருக்கிறவனுக்கு விடுதலை தான் என்னன்னு தெரியாது. அவன் பிறக்கும் பொழுது அடிமையாகவே பிறந்து அடிமையாகவே வளர்ந்துட்டு இருக்கிறான். இவனுக்கு சுயாதீனம் என்பது என்னன்னு தெரியாது. ஆகியனால இவங்க விடுதலையை குறித்தோ எதை குறித்தோ அவங்களுக்கு உணர்வில்லாம இருந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் இப்ப இந்த வார்த்தை வருது. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி உங்களுக்கு எந்த ஒரு தேசத்தை கொடுக்க போகிறார். இந்த செய்தி வந்த உடனே ஜனங்க அஜிடேட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பார்வோனுக்கு எதிர்த்து நின்று போராடி எப்படி ஆகிலும் வரணுன்றதுல ஜனங்கள் தீர்மானமாகிவிட்டார்கள். அப்படி அவர்கள் தீர்மானிக்க ஆரம்பித்த உடனே பார்வோன் அதை கவனிக்கிறான். ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது தேசத்துல. பார்த்த உடனே தன்னுடைய ஆலோட்டிகள் அதாவது எகிப்தியர்களை சூப்பர்வைசர் வச்சிருக்கிறான், எதிரையர்களை வேலையாட்களாக வச்சிருக்க அடிமைகளை வச்சிருக்கோம். அடிமைகளை வேலையாட்க வேலை வாங்குவதற்கு எகிப்தியர்கள் சூப்பர்வைசர். இவனுடைய சூப்பர்வைசர்ஸுக்கு இவன் ஒரு வார்த்தை சொல்றான், அந்த ஜனங்களின் மேல் முன்னிலும் அதிகமான வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும் அப்படின்னு நான் எடுத்தவர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை பக்தியாய் வாஞ்சையாய் வைராக்கியமாய் நீங்கள் தேட ஆரம்பிக்கும் பொழுது ஒன்று நடக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் உலகத்தாராய் உலகத்தின் காரியத்தில் எல்லாத்தையும் ஒத்துப்போய் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்களை எல்லாம் நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க என்னைக்கு உங்களை ஸ்பிரிச்சுவலா மாத்த நினைக்கிறீங்களோ, என்றைக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவலா வாழணும்னு நினைக்கிறீங்களோ, என்றைக்கு நீங்கள் பக்தியாய் உங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறீர்களோ, என்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதற்காக உங்களை அர்ப்பணிக்க நினைக்கிறீங்களோ, அந்த சூழ்நிலையில் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மூலமாய் உங்களுக்கு நெருக்கடி வரும். நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு மேலதிகாரி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிப்பான். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நெருக்கடி கொடுப்பார்கள். உங்கள் சொந்த குடும்பத்திலே உங்களை நெருக்கடி கொடுப்பார்கள். உறவினர்கள் நெருக்கடி கொடுப்பார்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உங்கள் இருதயத்தை நோகடிக்கும்படியான காரியங்களை செய்வாங்க. நீங்க சாதாரணமாய் உலகத்தோடு இருக்கும் பொழுது அது நடந்திருக்காது. என்றைக்கு நீங்க சுற்றுலா வரணும்னு நினைச்சீங்களோ அந்த நேரத்திலே உங்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும். உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், அந்த நேரத்திலே குழம்ப கூடாது. நான் மோசமா இருந்த பொழுது எல்லாம் நமக்கு நல்லா இருந்தாங்க, இப்ப நம்ம நல்லா மாறினா ஏன் நம்மளை எல்லாம் இப்படி பண்றாங்க என்று நமக்கு ஒரு குழப்பம் வந்து நம்மை வேதனைப்படுத்துகிற நெருக்கடி கொடுக்கிற நபர்களை பார்த்து நம்ம எரிச்சல் அடையக்கூடாது. ஏன் இப்படி இதுவரைக்கும் நல்லாதான் இருந்தாங்க, ஏன் இன்னைக்கு இப்படி இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க, ஏன் என்ன இப்படி இன்சல்ட் பண்றாங்க, ஏன் இப்படி பண்றாங்க, அதை பார்த்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட நபர் மேல் நீங்கள் எரிச்சல் அடையக்கூடாது. மாறாக அவர்களுக்கு பின்னால இருக்கிற சக்தியை நம்ம தெரிந்து கொள்ளணும். புரியுதுங்களா? அவங்களுக்கு பின்னால ஒரு சக்தி இயக்கிட்டு இருக்குது. இங்க சூப்பர்வைசர் திடீர்னு ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மனுஷன் மேல் முன்னிலும் அதிகமான வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். அப்ப இந்த சூப்பர்வைசர் கடினமாய் நடத்தி அதிகமாய் இவங்களை கஷ்டப்படுத்துறாங்க. ஆனால் இது இவங்களால் வந்ததல்ல, இவர்களை இயக்குகிற சக்தி ஒண்ணு பின்னால இருக்குது. இந்த சூப்பர்வைசர் இயக்குற சக்தி ஒண்ணு பின்னால இருக்குது. பார்வோனுடைய கட்டளையின்படிதான் இவர்கள் இவர்களை கடினமாய் நடத்துகிறார்கள். ஆனால் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் திடீரென்று உங்களை கடினமாய் நடத்தி உங்கள் மனதை நோகடிக்க பண்ணுகிறார்கள் என்றால் அவர்களை அதை செய்யும்படி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிற ஒரு பார்வோன் இருக்கிறான், அவன் தான் பிசாசு. ஏன் இப்படி அவன் செய்யறான்? நீங்க நினைக்கிறீங்கள நம்ம உலகத்தில் இருக்கும்போது ரட்சிக்கப்படாம இருக்கும்போது நிம்மதியா இருந்தோம், நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு நீங்க நினைக்கணும். அப்படி நினைச்சு இந்த ரட்சிப்பை இதை குறித்து வெறுப்படைஞ்சு ஏன் தானா கர்த்தரை தேட ஆரம்பிச்சுன்னு எனக்கு இத்தனை பிரச்சனை வருது, கர்த்தர் தேடாத இருக்கும் போதே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, இப்ப கர்த்தருக்குள்ள வந்த பிறகுதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு நீங்க நினைக்கணும். நீங்க நினைச்சு இந்த ஆண்டவரை விட்டுட்டு ஓடி போயிடணும். இதற்காகத்தான் அவன் இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறான். அப்ப நம்ம ஒண்ணு நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு ஒரு நெருக்கடி கத்தரை தேட ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு பிரச்சனை நெருக்கடி வருகிறது என்றால் அதை பார்க்கணும். அது சம்பந்தப்பட்ட எந்த நபர் மூலமாய் வருகிறது என்பது காரியம் அல்ல, அவர்களுக்கு பின்பாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிற ஆவிகள் இருக்குது, பிசாசானவர் இருக்கிறான். அப்ப நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர்களை உங்களுக்கு விரோதமாய் செயல்பட வைக்கிற ஆவிகளை தனியாக இருந்து நீங்கள் கட்டி செடிக்க வேண்டும். அதை செயலற்று போகும்படி நீங்க செடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நெருக்கடியை கொடுக்கிறோடைய காரியங்கள் மாறும். நீங்க இந்த நபரோடு போய் சண்டை போட்டு இருக்க கூடாது. பதிலுக்கு மாறாக அந்த நபரை அப்படி உங்களுக்கு விரோதமாய் செயல்பட வைக்கிற ஆவிகளை நீங்கள் கட்டுவீர்கள் என்றால் கண்டிப்பாக இவருடைய மனது மாற்றப்படும். சூழ்நிலைகளிலே மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பா உணர்வீங்க. கர்த்தரவை செய்வார். அப்ப பிசாசனுடைய முதல் தந்திரம் என்னன்னா உங்களுக்கு நெருக்கடி கொடுத்து உங்களை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வெளியில தள்ளிடணும். இந்த ஆண்டவர் ஏன் இதை பாதுகாக்கல, ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை அனுமதிக்கிறார் அப்படின்னு நினைச்சு இவரை விட்டு ஓடி போயணும் நினைக்கிறதுக்காக தான் அப்படி பண்றான். ஏமாந்திராதிக, இது அவனுடைய தந்திரம், இது பிசாசனுடைய ஒரு தந்திரம். சரி, இரண்டாவது அதே வசனத்தை மறுபடியும் படிப்போம்.
அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான்.
வீண் வார்த்தைகளுக்கு அவர்களை செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளை கொடுத்தான். இரண்டாவது காரியம், வீண் வார்த்தைகளுக்கு அவங்களை செவி கொடுக்க விடாதீங்க, தடுத்துருங்க என்று சொல்லி இந்த சூப்பர்வைசர்களுக்கு அவன் சொன்னான். இந்த பார்வனுக்கு தெரிஞ்சிருச்சு இவனுக்கு எங்கேயோ இந்த ஒரு டீச்சிங் வருது இந்த ஜனங்களுக்கு. அதை கேட்கறதுனாலதான் இப்ப இவங்க வேலை செய்ய மறுக்கிறாங்க, அதை கேட்கறதுனாலதான் இவங்க விடுதலை விடுதலைன்னு யோசிக்கிறாங்க. ஏதோ ஒரு காரியம் யாரோ போதிக்கிறாங்க, அதனாலதான் இவங்க இந்த நேரத்தில் நமக்கு கீழ்படியாமல் நம்மை விட்டு வெளியில போகணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாயிடுச்சு. இதனாலதான் இவங்க விடுதலை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகையினாலே இந்த வீண் வார்த்தைகளுக்கு அவங்களை செவி கொடுக்க விடாதிருங்கள், கவனமா பாத்துக்கங்க, அந்த வார்த்தைகள் இவங்க காதுக்கு வராதபடி பாத்துக்கோங்க. இங்கே இந்த பார்வோன் இவர்களை பார்த்து, இந்த சூப்பர்வைசர்களை பார்த்து, வீண் வார்த்தைகளுக்கு அவர்களை செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டதின் காரியம் என்ன? இந்த வீண் வார்த்தை என்பது அவன் எதை குறித்து சொல்லுகிறான் என்று பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்து அவங்களோடு பேசும்படி தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை மோசே போய் ஜனங்களுக்கு சொன்னான். அந்த வார்த்தைகளுக்கு தான் இங்கே பார்வன் சொல்லுகிறான், வீண் வார்த்தைகள் தான். அந்த வார்த்தை தான் சொல்ல வீண் வார்த்தை. அதாவது இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, கர்த்தரிடத்திலிருந்து மோசேக்கு வந்து மோசை மூலமாக ஜனங்களுக்கு போய் சேர்ந்த அந்த வார்த்தைகளுக்கு பேர் தான் பார்வன் சொல்லுகிறான் வீண் வார்த்தைகள். அப்ப வீண் வார்த்தைகள் சொல்றது யாருடைய வார்த்தைகள்? கர்த்தருடைய வார்த்தை. புரியுதா? அவன் வீட் வார்த்தைன்னு எதை சொல்றான்? கர்த்தருடைய வார்த்தையை தான் வீண் வார்த்தை அப்படிங்கிறான். சார், நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்முடைய கையிலே தம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். இது தேவனுடைய வார்த்தை. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகம் என்று சொல்லப்படுகிற இந்த தேவனுடைய வார்த்தை அடங்கிய இந்த புத்தகத்திற்கு பிசாசு வைத்திருக்கும் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீண் வார்த்தை புத்தகம். புரியுதா? இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு அவனுடைய அகராதியில் என்ன பேர்னா, வீண் வார்த்தை புத்தகம். பிசாசு தேவ பிள்ளைகளுக்கு சொல்ற காரியம் வீண் வார்த்தை. இதுக்கு பேர் என்னது? வீண் வார்த்தை. இந்த வேத வசனத்துக்கு, வேத புத்தகத்துக்கு அவன் கொடுக்கிற பெயர் வீண் வார்த்தை. பிசாசு நேரடியாக வந்து உங்களை கத்தரை விட்டு பிடிச்சு தரத்தரம் எடுத்துட்டு போக அவனால முடியாது. புரியுதுங்களா? அவங்களை பிடிச்சி பலவந்தமா கத்தர் கையில் உங்களை பிடிக்கிட்டு போக அவனால கண்டிப்பா முடியாது. அந்த தளத்துல ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உங்களை பிடித்து விடுவதற்கு உங்களை பலவீனப்படுத்திடுவான். ஈஸியா உங்களை பிரிஞ்சு போறதுக்கு அதற்கு அவன் கையாளுகிற விதம் என்னன்னா, வேத வசனத்தை நம்மிடத்திலிருந்து அவன் பிரித்து விடுவான், எடுத்து போடுவான். ஒன்று சொல்ற, ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. வசனத்தை வாசிக்கிறது. வேத வசனத்திலே ஒருவன் தேறினவனாயிருந்தால் அவனை யாராலும் வீழ்த்த முடியாது. வசனத்தில் தேறியது. வசனத்தை நல்லா வாசிக்கணும், தியானிக்கணும். அதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அதில் இருக்கிற உபதேச சத்தியங்களுக்கு நாம் கவனமாய் செவி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், இதுக்காக அவைகளினாலதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது. நீங்க பரலோகம் போகணும்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து வேதம் முழுவதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வேத வசனத்திற்கு தேவன் கொடுக்கிற முக்கியத்துவம் அவ்வளவு அதிகம். அதை நான் நிறைய சபையில் எடுத்திருக்கிறேன். பைபிள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அதனால நான் திருப்பி அதே ரிப்பீட் பண்ணனா இந்த செய்திக்கு நேரம் இருக்காது. வேத வசனம் ரொம்ப முக்கியம். மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல தலைவனா இருந்தான். சும்மா வரல சொல்லிட்டு பாரு. அந்த மோசே மரித்த பிறகு வாலிபனாய் இருந்த யோசுவாவை கர்த்தர் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிற்கிறார், தேசத்திற்குள் ஜனங்களை கொண்டு போகிறதற்காக. அப்ப நீங்க யோசுவாவின் புத்தகம் படிக்க வேண்டாம், வீட்டுக்கு போய் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா படிச்சு பாருங்க. இந்த முதல் அதிகாரம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா ஒரே காரியத்தை சொல்லுவார் தெரிஞ்சுக்கிறது. என் தாசன் ஆகிய மோசே மரித்து போனான், ஆனா இப்ப நீ இந்த ஜனங்களை தேசத்துக்குள்ள கொண்டு போக சொல்லிட்டு இந்த நியாயப்பிரமான வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதா? இது எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ கை கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஒரு லீடருக்கு கத்தர் கொடுக்கிற ஆலோசனை பார்த்தீங்களா, இந்த நியாயப்பிரமான வசனத்தை நல்லா படிச்சு இருதயத்துல எழுதிக்கொள். இரவும் பகலும் அதை தியானி, அதை குறித்து பேசு, அதை உன் நினைவுகளிலே நிறுத்திக்கொள். இது யோசுவா முதல் அதிகாரம். சங்கீதங்களின் புத்தகத்தில் முதல் சங்கீதம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், செழிப்பா இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன ஒரு பிளஸிங் பாருங்க, செய்யறதெல்லாம் வாய்க்கும். யாருக்கு? கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப பாருங்க, உங்க லைஃப்ல இந்த உலகத்துல நீங்க ப்ராஸ்பர் ஆகணுமா, பைபிள் தான் வழி. பரலோகத்துக்கு நீங்க போகணுமா, பைபிள் தான் வழி. எல்லாத்துக்குமே பைபிள் தான் பேஸ். இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும்னாலும் பரலோகம் போகணும்னாலும் பைபிள் தான், ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, பைபிள் தான். இந்த ரகசியத்தை பிசாசு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இந்த வேதத்தின் முக்கியத்துவத்தை அவன் அறிந்திருக்கிறான். இந்த வசனங்களை ஒருவன் நல்லா படித்து தேறி அதுல வந்துட்டான்னா அவனை பிடிக்க முடியாது, அவன் கண்டிப்பா பரலோகம் போயிடுவான்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். இந்த வசனத்தை வாசிப்பதினால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறது, அவனுக்கு நல்லா தெரியும். நீங்க 19 சங்கீதத்தை சொல்றேன், இப்ப டைம் எடுத்து படிக்க நேரம் இல்லை. 19 சங்கீதம் நீ வீட்டுல போய் நல்லா படிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சியை வரிசையா சொல்லிட்டு போவார். அது என்னென்ன காரியம், அது தேவைகளை ஞானியாக்குகிறது, எவ்வளவு விஷயங்கள். அந்த வேத வசனம் என்னென்னலாம் செய்யுதுன்னு நீங்க 19 சங்கீதத்தை நீங்க வீட்டுல நிதானமா படிங்க. வசனங்களை குறித்து வேத வசனங்கள் நிறைய சொல்லுது. இன்னும் நீங்க நல்லா தெரியணும்னா 119 சங்கீதத்தை எடுத்து வேர்ட் பை வேர்ட் படிங்க, வசனம் பை வசனம் படிங்க. அந்த 119 சங்கீதத்துல 176 வசனம் இருக்கிறது. 176 வசனங்களும் வேத வசனத்தை பத்தி தான் பேசுது, தெரியுமா? நீங்க என்ன கவனிச்சிருக்கீங்களா? 119 சங்கீதத்துல 176 வசனம், அந்த 176 வசனங்களும் வேத வசனத்தை மட்டும்தான் பேசுது, வேற எதையுமே பேசல, வேற எதை பத்தியுமே பேசல. டோட்டலா 176 முறை வேத வசனத்தின் முக்கியத்துவ பத்தி பேசப்பட்டிருக்கிறது 119 சங்கீதத்துல. பெரிய சங்கீதமும் வேதத்தை பத்தி பேசுது, முதல் சங்கீதமும் வேதத்தை பத்தி தான் பேசுது. அப்ப வேதம் அவ்வளவு முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. இது நமக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் பிசாஸ் என்ன செய்கிறான், வேத வசனத்தை விட்டு தேவ பிள்ளைகளை வெளியே தள்ளிடணும். தள்ளிட்டா ஆட்டோமேட்டிக் அவங்களே விழுந்துருவாங்க, அவங்களே ஆட்டோமேட்டிக்கா போய் பாவத்தில் விழுந்துருவாங்க, கர்த்தரை விட்டு வெளியே போயிடுவாங்க. அதனாலே அவன் வேதத்தை விட்டு நம்மை பிரிக்கிறதற்கு அவன் முயற்சி செய்வான். தேவ பிள்ளைகள் ஏமாந்துடாதீங்க. நம்ம யாரும் பைபிளை பார்த்து இது வீண் வார்த்தை புத்தகம் வாயத்தை சொல்ல மாட்டோம். ஆனா பைபிளை படிக்காம இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லாமல் சொல்லுகிறீர்கள். உங்க வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாள் பைபிள் எடுக்காம இருக்கிறீங்களா? ஒரு சிலர் இருக்கீங்களா இல்லையா? இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாள் பைபிளை தொடாதாக்கள் இருப்பீங்க. நீங்க எல்லாம் என்ன செய்ய சொல்றீங்க, சொல்லாமல் சொல்லுகிறீர்கள். இது வீண் வீண் அதாவது இருக்கட்டும், வீணாதான இருக்குது. அப்படின்னு வீணாக்கிறது நம்ம தொட மாட்டோம்ல, பிரயோஜனமாக தொடுவோம். வீணா இருக்கிறத வீட்டில் வீணான பொருள் நிறைய இருக்கும்ல, அதுல ஒண்ணு பைபிள். குளிக்கிறீங்க, அதையும் தோடுறதில்ல, இதையும் தோடுறதில்ல. வீட்டில் எத்தனையோ வீணான பொருட்களோட இதையும் ஒன்னா அந்த லிஸ்ட்ல சேர்த்துடக்கூடாது. புரியுதான்? தினமும் வேதத்தை எடுத்து வாசிக்கணும், வேதத்தை எடுத்து தியானிக்கணும். ஒரு வசனத்தை நீங்க வாசித்தால் அதில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யணும், உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். பைபிளை கருத்தா படிக்கணும், பைபிளை கருத்தா படிக்கணும். வேத புத்தகத்திலே நீங்கள் ஆழமாய் கவனம் செலுத்தாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாது. புரியுதுங்களா? வளர முடியாது. ரொம்ப முக்கியம். வேத வசனத்தில் ஆழமாய் நம்ம தியானிச்சா தான் நம்ம வளர முடியும். எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம், வேத வசனத்தில் நல்ல இருக்கிறவர்களை கர்த்தர் நல்லபடியாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வைக்கிறார். சம்பவத்தை நான் முதலே சொல்லியிருக்கிறேன், சொல்றேன். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் புதுசாக இருக்கிறனால சொல்றேன். நான் 3 ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொழுது நான் என்னுடைய கம்பெனியில் நான் ரிசர்ச் டிபன் R&D டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றி கொண்டது. அப்பொழுது எனக்கு உதவியாளராக ஒரு நாள் ஒரு சகோதரி அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க அசிஸ்டண்டாக. அவங்க ஒரு ஹிந்து, தக்கா ஹிந்து லேடி. அவங்களுக்கு நான் முதல் நான் சர்ச்சுக்கு மட்டும் இல்லை, ஆஃபீஸ் போகும்போது ஃபுல் பைபிளோட தான் நான் போனேன். வேலைக்கு போகும்போது கூட ஃபுல் பைபிள் கையில் வச்சிருப்பேன், நியூ டெஸ்டமெண்ட்லாம் கிடையாது, ஃபுல் பைபிள் கையில் வச்சிருப்பேன். டைம் கிடைக்கும் போது நான் படிப்பேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த சகோதரி வந்த அந்த நாளிலே மெதுவா ஜாயின் பண்ண அன்னைக்கு மெதுவா கர்த்தரை பத்தி கொஞ்சம் லைட்டா சொன்னேன், கவனிச்சு கேட்டாங்க. ரெண்டாவது நாள் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா சொன்னேன், நல்லா கவனிச்சு கேட்டாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தது, ரெண்டு நாள் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது. அப்போ அன்றைக்கு சனிக்கிழமை எதுவும் அவங்கள்ட்ட சொன்னேன், சிஸ்டர் நாளைக்கு எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் ஒரு நாள் வர முடியுமா, வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும் என்று சொல்லி நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அவங்க வந்து வீடு வந்து திருவத்தியூரில் இருந்துச்சு, நான் சொல்கிற சர்ச் வந்து கோடம்பாக்கத்தில் இருந்துச்சு, 20 கிலோமீட்டர் தூரம். சரி வரேன்ட்டு அட்ரஸ் வாங்கிட்டாங்க. எனக்கு டவுட் தான், எங்கேருந்து வருவாங்களோ அப்படின்ட்டு சந்தேகத்தெலாம் கொடுத்தேன். ஏன்னா ரொம்ப பாரம்பரியமான இந்து குடும்பத்தை சேர்ந்த பெண் அவங்க, ரொம்ப பாரம்பரியமான இந்து குடும்பம், அதில் எனக்கு டவுட்டு தான் இருந்தாலும் கொடுத்தேன். அடுத்த நாள் நான் காலையில் சர்ச்சுக்கு கரெக்டாக நான் டைம் சர்ச்சுக்கு சர்வீஸ் ஆரம்பிக்கிற கரெக்ட் டைமுக்கு நான் போயிடுவேன். நான் போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு முன்னால் வந்து அந்த சர்ச்சு வாசலில் நின்றுக்கிறாங்க. என்னோட அட்ரஸ் திருவத்தியூர்லேருந்து புறப்பட்டு நான் இங்கேருந்து கிளம்பிங்க 1 கிலோமீட்டர் தூரத்தில் போயிருக்கிறேன். அவங்க 20 கிலோமீட்டர் தூரத்தில் கிளம்பி வந்து சர்ச்சு ஆரம்பிக்கணும்னு எனக்கு முன்னால் வந்து அங்கே வாசல் சர்ச்சு நின்றுக்கிறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ வாந்தியம் வந்துட்டாங்களே சொன்ன உடனே. அன்றைக்கி சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் மறுபடியும் நாங்கள் திங்கக்கிழமை ஆஃபீஸில் வந்துட்டாங்க. வந்த உடனே என்னை பார்த்து முதல் கேள்வி கேட்டாங்க, கிறிஸ்தவங்க பொட்டு வைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு அது வரைக்கும் கூட அது கூட தெரியல, அந்த அளவுக்கு பாரம்பரியம் இந்து. கிறிஸ்தவங்க பொட்டு வைக்க மாட்டாங்களா? நாங்கள் எனக்கு ஒரு விஷயம் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்களே, இந்த கேள்விக்கு பதில் கடைசியில் எங்களை இடர் வச்சிருச்சுன்னா ஆமான்னு நம்ம அடிச்சோட ஐயோ இந்த பொட்டு வைக்க இன்றைக்கு போனால் நம்மளை பொட்டெல்லாம் வைக்க விட மாட்டாங்கன்னா, ஹிந்துஸ்க்கு வந்து பொட்டு ரொம்ப முக்கியம், அவங்க பொட்டு வைக்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அதுக்கு பிறகு தத்து வரதை நிறுத்திட்டு என்ன பண்ணுறதுன்னு நான் சமாளித்து இல்லை அப்படின்னு மழுவி பார்த்தேன். அப்படிலாம் இல்லை அப்படிலாம் அப்படின்னு கொஞ்சம் மெதுவாக அப்படி மழுவி பதில் சொல்லி பார்த்தேன். ஆனால் அவங்க அதிலெல்லாம் திருப்தி ஆகலை. இல்லை தெளிவாக சொல்லுங்கள், ஹிந்துஸ் பொட்டு வைப்பாங்களா மாட்டாங்களா தெளிவாக சொல்லுங்கன்றாங்க. சாரி, கிறிஸ்டின்ஸ் பொட்டு வைப்பாங்களா மாட்டாங்களா தெளிவாக சொல்லுங்கன்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் ஆமாங்க கிறிஸ்டின்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு அன்றைக்கி வந்து சர்வீஸில் பார்த்துருக்குறாங்க. பார்த்தா எல்லாரும் முகத்துலேயும் பொட்டு இல்லாத இருக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த கேள்வி ஸ்ட்ராங்காக விழுந்துருச்சு. கேட்ட உடனே நான் சரின்ட்டு சொன்ன உடனே டக்குன்னு என்ன செஞ்சாங்க, அந்த பொட்டை எடுத்து பேக்கில் உள்ளே ஒட்டி வச்சுக்கிட்டாங்க. சொன்ன உடனே எனக்கு ஒன்றுமே புரிஞ்சுன்னா, அது சொன்ன உடனே டக்குன்னு பொட்டை எடுத்துட்டாங்க. அப்போ அவங்க மைண்ட் அது ஒரு நாள் வந்த ஒரு சர்வீஸ்லேயே அவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருச்சு. நம்ம இதை ஃபாலோ பண்ணணுன்றதுல தீர்மானம் ஆயிட்டாங்க ஒரே நாளில். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. உடனே நான் என்ன செஞ்சு, அடுத்த அவங்களுக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாது, இங்கிலீஷ் படிக்க தெரியும், ஹிந்தி படிக்க தெரியும், அவங்க மதர் டங் தெலுங்கு. அதனால என்ன பண்ண, எங்கள் வீட்டிலிருந்து ஒரு கிடியன்ஸ் நியூ டெஸ்ட்மெண்ட், சின்ன சைஸில் கையாளவில் இருக்கும் கிடியன்ஸ் சின்ன நியூ டெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு, அந்த இங்கிலீஷ் நியூ டெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் அடுத்த நாள் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். வச்சு அவங்க வந்து சரி படிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு வாரம் இருக்கும், திருப்பி வந்து ஆஃபீஸில் வந்து அந்த நியூ டெஸ்ட்மெண்ட் எங்கிட்ட திருப்பி கொடுத்தாங்க. என்னென்ன படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு கொடுத்தாங்க. ஒரே வாரத்தில் புதிய ஏற்பாடு ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன்னு கொடுத்தாங்க. நான் படித்து கொடுக்குறோம், கொடுக்கறதுக்காக நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இல்லையே படித்து நம்ம லென் பண்ணுறோம் அப்படின்ற நினைப்பில் படித்தேன் சொல்லி திருப்பி கொடுத்தாங்க. எனக்கு ஷாக் என்ன, படித்து முடிச்சிட்டாங்க ஒரு வாரத்துலையா? நம்ம எப்படி படித்ததே இல்லையே. எடுத்து பார்த்தா ஃபஸ்ட் பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் பென்சிலில் மார்க் பண்ணியிருக்குது, எல்லா முக்கியமான இடத்துலையும் மார்க் பண்ணியிருக்குது, என்னென்னமோ எழுதிருக்கு மார்க் பண்ணியிருக்குது ஃபுல்லாக படிச்சிருக்கிறாங்க. படித்து முடிச்சிட்டேன்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, தாங்க முடியல சந்தோஷம். இப்படியும் வேதத்தை படிக்கிறாங்களா? எனக்கு அடுத்த நாள் ரொம்ப சந்தோஷம். உடனே நான் அதை நீங்களே வச்சுங்க, உங்களுக்கு தான் கொடுத்தேன் நான், எனக்காக இல்லை, நீங்கள் திருப்பி நான் தர வேண்டாம் வச்சுங்கன்னு கொடுத்துட்டு அடுத்த நாள் எங்கள் வீட்டில் நான் நிறைய பைபிள்ஸ் நான் நிறைய கலெக்ட் பண்ணுவேன், புது புது டிரான்ஸ்லேஷன் வச்சு அதை வாங்குவேன். எனக்கு என்று யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு புது பைபிள் ஒன்று வாங்கி வச்சுங்க, அந்த பாக்ஸ் கூட ஓப்பன் பண்ண அப்படியே சுத்தம் அப்படியே வச்சுங்க, பாக்ஸோடு வச்சுருங்க. அதை என் சிட்டு போய் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இவ்வளோ உற்சாகமாக இருக்கணும், நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த புது பைபிள் எனக்குன்னு வாங்கி வச்சு இந்த பைபிளை கொண்டு போய் கொடுத்துட்டேன். இதை வச்சுக்கோங்க, இதில் புது பைபிள் இருக்குது, இதில் இதை நீங்கள் நல்லா படிங்க என்று சொல்லி கொடுத்தோம்னா வாங்கி பேக்கில் வச்சுட்டு போயிட்டாங்க. சரி படிப்பாங்கன்னு விட்டுட்டேன். சில நாட்கள் போயிட்டுச்சு. ஒரு நாள் ஆஃபீஸில் எங்களுக்கு வேலை இல்லை, வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது நான் ஏதோ அந்த சைடில் என்னுடைய டேபிளில் உட்காந்து என்ன பார்த்துட்டு இருந்தேன். இவங்க டேபிளுக்கு கீழே தலையை குனிஞ்சிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணிட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்க திரும்பி பார்த்தோம். திரும்பி பார்த்தால் அவங்க கையில சில பேப்பர்ஸை அப்படியே வச்சுட்டு படிச்சுருந்தாங்க. அப்புறம் என்ன பேப்பர் வச்சு படிக்கிறாங்களே சொல்லிட்டு, என்ன இதை படிக்கிறீங்க, என்ன பேப்பர் அப்படின்னு எடுத்து காமிச்சாங்க. என்ன பேப்பர் எடுத்து காமிச்சா, நான் கொடுத்த அந்த புது பைபிள் இருந்து ஒரு சில பக்கங்களை இப்படி திடித்து எடுத்து அந்த பைபிள் பக்கங்களை கையில் வச்சு படிச்சுருந்தாங்க. நான் என்றைக்குமே என்னுடைய பைபிளை வந்து ரொம்ப, நான் கையில் ஹேண்டில் பண்ணுற பைபிளை ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா பைபிளை எங்கேயுமே மார்க் எல்லாம் பண்ண மாட்டேன், மார்க் பண்ண கூட மாட்டேன், சுத்தமாக வச்சுருப்பேன். இதை எழுதுறது கூட வேற எதுல எழுதுவேன், தவிர பைபிளில் உட்காந்து நான் எழுதிட்டு இருக்க மாட்டேன். அது எனக்கு ஹேபிட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேபிட், எழுத மாட்டேன். பைபிளை ரொம்ப அப்படியே சுத்தமாக வச்சுருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு அந்த பைபிளை, அந்த புது பைபிள் அது கிழிச்ச பக்கத்தை கையில் வச்சுருக்க பார்த்தோன்னே எனக்கு தாங்கவே முடியல. அது இப்படி பண்ணிட்டாங்களே, ஏன் இப்படி பண்ணீங்க, இந்த பைபிள் ஏன் இப்படி கிழிச்சிங்க அப்படின்னு. அது அவங்க சொன்னாங்க, நீங்கள் கிறிஸ்டின், நீங்கள் ஃபுல் பைபிளில் சர்ச்சுக்கும் எடுத்துகிட்டு போவீங்க, ஆஃபீஸ்க்கும் கொண்டு வருவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, ஆனால் எங்கள் நிலம் அது கிடையாது. நீங்கள் முதல்ல சின்னதாக கொடுத்தீங்க, அந்த பேக்குள்ளே வச்சு அப்படியே பேக்குள்ளேயே வச்சு நான் ட்ரெயினில் போகும்போது வரும்போது எல்லாம் அப்படியே படித்தேன், வீட்லேயே வச்சு படித்தேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் கொடுத்த பைபிள் பெரிய பைபிள், இதை நான் வீட்டில் வச்சு உங்களை மாதிரிலாம் திறந்து வச்சுலாம் வீட்டில் உட்காந்து வாசிக்க முடியாது. வீட்டில் அதை புடவையில் சுற்றி நான் பீரோக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டேன். நீங்கள் கொடுத்த அன்னைக்கு டெய்லி நான் வீட்டை விட்டு கிளம்பி வேலைக்கு வரும்பொழுது அது வந்து ஒரு 10 பேப்பரை கிழிச்சு எடுத்துக்குது, எடுத்துட்டு ட்ரெயினில் வரும்போதெல்லாம் படிச்சுட்டு வருவேன். இங்கே ஃப்ரீயாக இருக்கும்போது இங்கே படிப்பேன், திரும்பி நான் போகும்போது ட்ரெயினில் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இங்கே திருப்பத்தி இருக்கு போகிறது எப்படியும் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும், ரெண்டு ட்ரெயின் பிடிச்சி போகணும். எப்படி அந்த டைமில் வந்து திரும்பி போகும்போது நான் படிச்சுட்டு போவேன். இப்படியே இந்த 10 பேப்பரை, அதாவது 20 பக்கத்தை காலையில் கிளம்பி வந்துட்டு சாயங்காலம் போகிறதுக்குள்ளே நான் படிச்சிருவேன். இப்படித்தான் நான் பைபிள் படிக்க முடியும், உங்களை மாதிரியெல்லாம் நான் பைபிளை திறந்து வச்சு படிக்க முடியாது. இப்படி கிழித்து எடுத்து தான் படிக்கணும். படிச்சுட்டு நாளைக்கு காலையில் மறுபடியும் எதாவது உள்ள பத்திரம் வச்சுட்டு அடுத்த பக்கத்து பக்கத்தை நான் கிழிச்சுக்குவேன். அந்த சகோதரருடைய சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அபிஷேகம் பெற்றாங்க. ஒரு நாள் அவங்க தம்பியை சர்ச்சைக்கு கூட்டிட்டு வந்தாங்க, அவனும் ஞானஸ்தானம் எடுத்தான், அபிஷேகம் பெற்றான். அதன் பிறகு அந்த குடும்பம் ஃபுல்லாக ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அத்தனை பாரம்பரியமான வைராக்கியமான இந்து குடும்பத்தில் இருந்து அந்த முழு குடும்பமும் கத்தருக்குள் வந்துச்சு. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வேத வசனத்தின் பாகம். இன்னைக்கு சொல்றேன், வேத வசனத்துல நீங்களும் நிறைஞ்சிருந்தீங்கன்னா உங்க ஆத்மாவும் காக்கப்படும், உங்கள் மூலமாக அநேக ஆத்மாக்களும் ரட்சிக்கப்படும். ஆமென். வசனம் ஒன்று, அதனாலதான் பிசாசு வசனத்தை விட்டு நம்ம வாழ்க்கையை வெளியில தள்ளணும்னு நான் நினைக்கிறான். வசனத்துல உங்களை தள்ளிட்டா உங்க ஆத்மாவை கெட்டு போகும், நீங்க நரகத்துக்கு போயிடுவீங்க. அதுக்காக தான் அவன் செய்யற தந்திரம், வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க விடாதிருங்கள். இரண்டாவது தந்திரம், ஃபர்ஸ்ட் தந்திரம் பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்களை வெளியில தள்ள பார்ப்பான், அது முடியலையா வசனத்தை விட்டு உங்க வாழ்க்கையை வெளியில கொண்டு போய் உங்களை வீழ்த்த பார்ப்பான். மூணாவது தந்திரம், 8 யாத்திராகமும் 8:25 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய், உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே, பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அப்படி செய்ய தகாது,
சரி போதும். இங்கே பார்க்கும் பொழுது அடுத்தபடியாக அவன் செய்கிறான், இந்த ஜனங்களை கர்த்தர் என்ன சொன்னார், வனாந்தரத்திற்கு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். மோசேயின் மூலமா இந்த வார்த்தை ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த ஜனங்கள் போகணும், போய் ஆண்டவருக்கு நாங்கள் பலி செலுத்தணும் நிற்கிறாங்க. உடனே பார்வோன் மோசேயும் ஆரோனையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சொல்றோம், அடுத்தது காரியம் நீங்க பலி செலுத்தணும் அவ்வளவுதானே, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்க தொழுது கொள்ளணும் அவ்வளவுதானே, அதனால நீங்கள் பலி செலுத்துறதுக்கு நான் விடுறேன், நீங்க கடுமையாக வேலை செய்யறீங்க ரைட்டு, உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் ஆண்டவருக்கு நீங்க பலி செலுத்தணும் அவ்வளவுதானே செய்வீங்க, ஆனா நீங்க வனாந்தரத்துக்கு போய் எல்லாம் பலி செலுத்த வேண்டாம், தேசத்துல தானே நீங்க பலி செலுத்துங்க, தேசத்தை விட்டு வெளியில போயிடாம தேசத்திலே பலி செலுத்துங்களேன், எதுக்கு நீங்க வனாந்தரத்துக்கு போய் பலி செலுத்துறீங்க, தேசத்துல தானே பலி செலுத்துங்கள் அப்படின்னு. அதற்கு மோசே சொல்றான், அப்படி செய்யலாகாது, நாங்க தேசத்துல பலி செலுத்த முடியாது, நாங்க போகணும். பிசாசனுடைய மூன்றாவது தந்திரம், நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். பலி செலுத்துறது என்ன? ஆராதனை செய்யணும், அவ்வளவுதானே. பலி செலுத்துங்க, ஆனா எங்கிருந்து பலி செலுத்துங்க? தேசத்திலே இருந்து பலி செலுத்துங்க, தேசத்திலிருந்து வெளியில போயிடாம பலி செலுத்துங்க. எகிப்து என்பது பாவதேசம், பாவத்தில் நிறைந்திருக்கிற தேசம், விக்கிரக ஆராதனையில் நிறைந்திருக்கிற தேசம். அந்த தேசத்தை விட்டு, அந்த சூழ்நிலையை விட்டு வெளியில போயிடாதீங்கன்றான். புரியுதா? அந்த சூழ்நிலையை விட்டு வெளியில போயிடாதீங்க, அதுலயே இருந்துட்டு ஆராதனை செய்யுங்க. ஆனால் அந்த பாவ தேசத்துக்குள்ளே இருந்துகிட்டே ஆராதனை செய்யுங்க, பாவ தேசத்தை விட்டு வெளியில போயிடாதீங்க. இது பிசாசனுடைய மூன்றாவது தந்திரம். நல்லா கவனிங்க, நீ சர்ச்சுக்கு தானே போகணும், போ. நீ ஆராதனை தானே செய்யணும், போ. ஆனால் உன்னுடைய பழைய காரியத்தை இதை விட்டுடாத, பாவ தேசத்தை விட்டு வெளியில போயிடாத. உன் பாவ காரியத்தையும் செஞ்சுக்கும், அதையும் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு ஆராதனையும் செஞ்சுக்கும். சர்ச்சுக்கும் ஞாயிற்றுக்கிழமை போ, மற்ற நாள் மற்றவங்கள மாதிரி இருந்துரு. இது பிசாசு கொடுக்கிற மூன்றாவது தந்திரம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடு, கரெக்டா போ, தப்பே இல்லை. ஆனா மற்ற நாள் எல்லாருமே இருந்துரு. எதுக்கு நீ அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னா? ஏன் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், அதெல்லாம் வேண்டாம். மற்ற நாள் மற்றவங்கள போல வீடு, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு. இது பிசாசு கொண்டு வருகிற மூன்றாவது தந்திரம், காம்ப்ரமைசிங். புரியுதுங்களா? காம்ப்ரமைசிங் என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இந்த நாட்களில் இந்த காம்ப்ரமைசிங் அதிகமாகிவிட்டது. நானும் பிரதமர் பேசிக்கொண்டு என்னைக்குமே இல்லாத அளவுக்கு இந்த நாட்களில் காம்ப்ரமைசிங் ஆவிக்குரிய உலகத்தில் பெருகிவிட்டது. பிசாசனுடைய தந்திரம் இது. பிரபு சாலமன் சினிமா ஷூட்டிங் எடுக்கிறது போயிட்டு இருந்தாராம் வண்டியில. அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன உடனே உடனே அண்ணனுக்கு போன் பண்ணிருக்கிறார். ஒரு அண்ணனுக்கு பெரிய அண்ணனுக்கு பிரசித்தி பெற்ற ஊழியருக்கு போன் பண்ணியிருக்கிறாரு. போன் பண்ணி, அண்ணே இந்த மாதிரி வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுனே சொல்ற பேரே சொல்ல வேண்டியதுதான். மோகன் சில் ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறார். உடனே ஃபோன் பண்ண உடனே, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் வழிகளெல்லாம் கூட இருந்து அவருடைய சமூகத்தோட்டுகளை காத்து நடத்துவார் என்று சொல்லி ஜபம் பண்ணி அவருக்கு ஒரு வாக்கு சத்தம் கொடுத்து போய் நல்லா சினிமா எடுங்க, கர்த்தரோட ஆசீர்வதிப்பார் சொல்லி ஜபம் பண்ணி அனுப்புகிறாரு. ஜபம் பண்ணி எடுத்து அந்த பணத்தெல்லாம் ஷூட்டிங் எடுத்து பணம் எல்லாம் ஓடிடுச்சு. சொல்றாரு, அன்னைக்கு அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது பிசாசு தடை பண்ண பார்த்தான், ஆனால் கர்த்தர் அதுக்கு விடுதலை ஆக்கியனு இந்த பணம் எடுக்க வச்சார். பணம் எடுக்க போகும்போது பிசாசு தடை பண்ண பார்த்தா கர்த்தர் வந்து இப்ப யார் எதை செய்யறாங்க ஒன்றும் புரியல. இன்னைக்கு கர்த்தர் தடை பண்ண பார்த்தாருன்றது போய் இப்ப பிசாசு தடை பண்ண பார்த்தாரு, கர்த்தர் வந்து காப்பாத்தணும். இந்த மாதிரி எங்கெங்கயோ போயிடுச்சு. புரியுதுங்க? எங்க எது போதுன்னு யாருக்குமே தெரியல. காம்ப்ரமைஸ். புரியுதுங்களுக்கு? காம்ப்ரமைஸ். அன்னைக்கு நான் ஒரு செய்தி நாங்கள் வீட்டில் பார்த்துருந்தோம். அதே நான் வந்து தெரியுது, ஒரு எஸ்ஐகே பிரான்சிஸ் அவருடைய செய்தி பிளஸிங் டிவியில் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இது ஒரு ரகசியம், பரம ரகசியம். என்ன ரகசியம்? நீ தேவனுடைய கிறிஸ்துவின் சரீரம் என்பது கடைசி நாட்களில் வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சரீரம் கிறிஸ்து தலை. உண்மைதான், அது தலை இல்லாமல் சரீரம் இருக்குதா? சரீரம் இல்லாமல் தலை இருக்குதா? கிடையாது. தலை கிறிஸ்து, நீ சரீரம். நீ இல்லைன்னா கர்த்தருக்கே வேல்யூ கிடையாது. சொல்ற, நீ இல்லைன்னா கர்த்தருக்கே வேல்யூ கிடையாது. நீ தான் சரீரம், நீ இல்லைனா தலை மட்டும் வச்சு என்ன பண்றது? யோவான்ஸ்தானம் தலைக்கு வச்சு எதை பண்ண முடியுமா? யோவான்ஸ்தானம் தலை மாதிரி தான். சரீரம் இல்லைன்னா தலைக்கு வேல்யூ கிடையாது. எங்க படிச்சு பாருங்க, சரீரம் இல்லை தலைக்கே வேல்யூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு, இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க, நீ இயேசுவை போல மாறு அப்படின்னு பிரசங்கம் பண்றாங்க. அது பைத்தியகாரத்தனமான பிரசங்கம். இயேசுவை போல மாறு, பரிசுத்தமாகு, இயேசுவை போல மாறுன்னு சொல்றது தப்பான உபதேசம், தப்பான பிரசங்கம். தலையில நீ இணைஞ்சிட்டு அவ்வளவுதான், புரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நீ இயேசுவை போல மாறு, அதெல்லாம் தப்பு, அந்த பிரசங்கமே தப்பு. எறும்பு போய் யானையை மாத்த முடியுமா? அப்படிலாம் நீங்க நிறைய பேர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இயேசு போல மாறு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் மாறலாம் தேவையில்லை அப்படின்னு பேசுறாரு. எங்க கொண்டு போயிடுச்சு பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில வந்து பரிசுத்தத்தை குறித்து வேதம் எப்படி பேசுது? இவங்கெல்லாம் அந்த ரோமர் 8:29 படிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. ரோமர் 8:29 சொல்லுகிறது, தம்முடைய குமாரன் அநேகருக்குள் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காகவே முன்குறித்திருக்கிறார். வேதம் தெளிவா சொல்லுது, ஒருத்தரை கர்த்தர் முன்குறிக்கும் போது எதுக்கு முன்குறித்திருக்கிறார்? இயேசுவை போல மாறுறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை முன்குறித்திருக்கிறார். இதுக்கு மேல வேற என்ன வசனம் வேணும்? ஆனால் இயேசுவை போல மாறும் சொல்றதே தப்புங்கிறது. எங்க போயிடுச்சு பாருங்க. அப்படியே வேதத்துக்கு விரோதமான உபதேசங்கள் வந்துருச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கு தேவ ஜனங்களை கெடுக்கும்படி பாவத்தில் நரகத்தில் கொண்டு போகிறதற்கு பிசாசு ஊழியர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். தவறான உபதேசம், ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால பெரிய பிரசங்கியா பேசாது, டிவியில பேசுறான்னு சொல்லிட்டு நீங்க ஏமாறாதீங்க. அங்கதான் தப்பான உபதேசமே வருது. புரியுதா? அங்கதான் அவங்கதான் தப்பான காரியமே பேசுறாங்க, நிறைய தப்பான காரியம். ஏன்னா அவங்க மூலமா தான் நிறைய மாச ரீச் பண்ண முடியும் பிசாசுக்கு தெரியும். அதனால அங்கிருந்து தான் ரீச் பண்ணுவோம். சாதாரணமாக ரீச் பண்ண மாட்டான், பெரிய லெவல் தான் ரீச் பண்ணுவோம். அப்பதான் நிறைய பேர் ரீச் பண்ணுவோம். அவனுக்கு எல்லாம் தெரியும் யாரை பிடிச்சா நிறைய பேர் சீக்கிரத்தில் கவர் பண்ண முடியும் அவனுக்கு தெரியும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நாட்களில். அதுதான் இங்க பார்க்கிறோம். பார்வோன் சொல்றான், கர்த்தருக்கு பலிதானம் செலுத்தணும், செலுத்து, தேசத்தை விட்டு வெளியில போயிடாத, உள்ள இருந்துகிட்டே நீ செய்யுங்க. இது பிசாசனுடைய தந்திரம். நம்ம வாழ்க்கையில வெளியில வரணும். ஆமென். பிரித்தெடுக்கப்படணும். சபை என்ற பெயருக்கு கிரேக்க பதம் எக்லீசியா என்பது. சபை என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதம் எக்லீசியா. எக்லீசியா என்ற அந்த வார்த்தையுடைய உண்மையான மூல அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டம் அப்படின்னு அர்த்தம். இதுங்களா எக்லீசியா என்ற வார்த்தையின் சரியான அர்த்தம், பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டம். அதுக்கு பேர் தான் சபை. அதான் சொல்ற பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எஸ்தருடைய நாட்களிலே பார்க்கும் பொழுது அன்றைக்கு ராஜா கிட்ட ஆமான் ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வரான். நீ அரசாட்சி செய்கிற தேசங்களில் ஒரு ஜனம் இருக்குது, யூதர்கள், அவங்களுடைய செய்கையெல்லாம் வினோதமா இருக்குது, வேற மாதிரி இருக்குது, நம்மளோட ஒத்து போக மாட்டேங்கிறாங்க, அவங்க வினோதமா இருக்கிறாங்க, வேற மாதிரி இருக்கிறாங்க. இந்த சாட்சி வேணும். எல்லாரும் மாதிரி ஒரே மாதிரி இல்லை, அவங்க வேற மாதிரி இருக்கிறாங்க, அவங்க கல்ச்சர் வேற மாதிரி இருக்குது. ஆமான் கம்ப்ளைண்ட் பண்றான் அரசு விருட்டது. நம்ம லைஃப் சொல்லுகிறேன், பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்க கடவுது. இல்லையா? மத்தேயு 5:16 இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ நம்முடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கணுங்கிறார். பிசாசு ஏமாந்து ஏமாத்துகிறதுக்கு நினைக்கிறான், நீ சர்வீஸுக்கும் போ, எல்லா விதத்திலும் சாதாரணமாகிறான். இல்ல, மாற்றம் வேண்டும். கடைசி ஒன்று சொல்லி முடிகிறேன். அதே 8 28 வசனத்தை வாசிக்கலாம். 8:28
அப்பொழுது பார்வோன் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன்.
ஆனாலும்
நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான்.
ஜப குறிப்பை கொடுக்கிறான். பார்வோன் வந்து மோசிட்டு ஜப குறிப்பு கொடுக்கிறாங்க. அடுத்தது சொல்லுகிறா, நீங்க போங்க, பலி செலுத்தணும், போன வெளியேதான போன நினைக்கிறீங்க, சரி அடுத்த கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றேன், பலி செலுத்துங்க, ஆனால் ரொம்ப தூரம் போயிடாதீங்க. அப்படியே கொஞ்சம் அப்படி வெளியில போய் பலி செலுத்தி திருப்பி உள்ள வந்துருங்க, தூரமாலாம் போயிடாதீங்க, அப்படி வெளியில போய் பலி செலுத்தி திருப்பி உள்ள வந்துருங்க. அப்படி இது பிசாசனுடைய 4வது தந்திரம். தூரம் போகாதீங்க, அதிக தூரம் போக வேண்டாம், பக்கத்திலேயே பலி செலுத்திட்டு பக்கத்திலே வந்துருங்க. தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்னைக்குமே ஷார்ட் வைக்கல. எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், எலியாவே நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பிரயாணம் ஷார்ட் ஆனது கிடையாது, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நம்ம நிறைய பிரயாணம் பண்ணி ரொம்ப போகணும், ரொம்ப பிரயாணம் பண்ணி போகணும். என்ன காரியம் கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிக தூரம் கர்த்தரிடத்துல நம்ம பிரயாணப்பட வேண்டி இருக்கிறது. சும்மா நானும் ரசிக்கப்பட்டேன் போதும், நான் ஞானத்தை எடுத்தேன் போதும், நான் அபிஷேகம் பெற்றேன் நான் போதும், இதுக்கு மேல போதும், அதுக்கு மேல வேண்டாம், நான் வாரவான் சத்திக்கு போறேன் வரேன் போதும், இதுக்கு மேல ஒன்றும் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். இதுதான் பிசாசு செய்யற தந்திரம். நான் சொல்றேன் கேளுங்க, நான் ரசிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துறேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், நான் நல்ல பிள்ளை. இதுல திருப்தி ஆகாதீங்க, இதுல நீங்க ஒருபோதும் திருப்தி ஆகாதீங்க. போதும், நான் பரலோகம் போற அளவுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயாச்சு, போதும். இதுதான் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ங்கிறது, அது போதும், அதுக்கு மேல இல்லை. அதற்கு மேலாக உங்கள் வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் எத்தனையோ இருக்கிறது. உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் போக வேண்டும், அதுக்கு யாரை கொண்டு கர்த்தர் செய்வார்? நீங்க தான் சொல்லணும். உங்களை குறித்து தேவ திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்தை கர்த்தர் உங்களை கொண்டு நிறைவேற்றணும். உங்களுக்கு கர்த்தர் எத்தனையோ தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், அந்த தாளந்துகளை நீங்க யூஸ் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு என்னென்ன திறமை கொடுத்திருக்கிறோம் அதை யூஸ் பண்ணணும். பாட தெரியுமா? சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரிந்திருக்கிற தாளந்தை யூஸ் பண்ணி கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்தணும். அது உங்களுக்காக மட்டும் நீங்க யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது வாழ்க்கையை. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன செய்ய தெரியும், அதை வைத்து ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாழ்க்கை முழுவதிலும் நாம் இன்னும் அதிகமா இன்னும் 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 நிறைய காரியங்களை கர்த்தருக்கு செய்ய வேண்டியிருக்கு. அவர் நமக்கு டெய்லி எத்தனையோ காரியத்தை செய்யறாரு, நம்ம அவருக்கு என்ன செய்யணும்? வாழ்க்கை மட்டும் ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருந்தா போதுமா? அவர் நமக்கு ஒவ்வொரு நாளிலும் எத்தனை நன்மைகளை செய்யறாரு, ஆனா நம்ம வாழ்க்கை மட்டும் ஒப்பு கொடுத்துட்டு ஒரே காரியத்தை ஒரே காலம் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தா போதுமா? கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை நீங்க செய்ய வேண்டும், சும்மார்க்க கூடாது, ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து திராட்சை தோட்ட உண்மையெல்லாம் சொல்லும் பொழுது சும்மா இருக்கிறவங்களை பார்த்தாரு, நீ சும்மா நிக்கிறது என்னன்னு கூட்டிட்டு வந்து வேலை கொடுத்தாரு. படிக்க வேண்டிய டைம் இல்லை, மற்ற 20 அதிகாரத்துல படிச்சு பார்த்தது உண்மை எல்லாம் இருக்கு. நீ சும்மா நிக்கிறது இல்லை, ஒருத்தர் சொல்ல எனக்கு ஒருவனும் வேலை இடவில்லை, நீ சும்மா நிக்கிறது என்ன? திராட்சை தோட்டத்தில் உனக்கும் வேலை இருக்குது, போ 11 வேலையில கூட அவனுக்கு கொடுத்து கூப்பிட்டு வேலை கொடுக்குறேன். ஒருத்தர் கூட வேலை செய்யாம இருக்கக்கூடாதுன்னு நல்லா தெரியுது. ஆமென். தேவ பிள்ளைகள் ஒருத்தர் கூட கர்த்தருக்கு பிரயோஜனமாய் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யாம சும்மா இருக்கக்கூடாது. திராட்சை தோட்டம் என்பது தேவனுடைய ராஜ்யம், அதுல சும்மா இருக்கக்கூடாது. ஒருத்தர் கூட சும்மா வெட்டியா உட்கார்ந்து இருக்க கூடாது, ஏதாவது ஒரு வேலையை ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். அல்லேலூயா. சும்மா இருக்காது, லைஃப் வேஸ்ட் பண்ணாதீங்க, சும்மா மட்டும் இருக்காது. பிசாசு சொல்லுகிறான், நீ ரொம்ப தூரம் போயிடாதே, ரொம்ப பக்தியெல்லாம் இருக்காத, பக்தி போதும், எல்லாம் பக்தியெல்லாம் லிமிட்டா இருக்கணும். ரொம்ப பக்தியா போனீங்கன்னா ரொம்ப ஆபத்து வரும், பிரச்சனை ஜாஸ்தி வரும். ஏன் சொல்லுவாங்க, ரொம்ப பக்தியெல்லாம் போனீங்கன்னா பிரச்சனை நிறைய வரும். ஒரு லிமிட்டை வச்சுக்கோ, அப்பதான் நீ நல்லா இருக்க முடியும். இது பிசாசுடைய வார்த்தை. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பக்தியா போறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கு. ஆமென். தெரியுமா, நீங்க நினைக்கிறாங்க பிரச்சனை ரொம்ப நெருங்கி போனா பிரச்சனை ஜாஸ்தி வரும், வரும். அதுக்கு மேல கர்த்தருடைய பாதுகாப்பு அதோட ஜாஸ்தி வரும். தெரியுமா, பிரச்சனை ஜாஸ்தி வரும், அது உண்மைதான், இல்லைன்னு கிடையாது. எவ்வளவு நெருங்கி போறீங்களோ அவங்களும் பிரச்சனை ஜாஸ்தி வரும். 2 Timothy 3:12 அதுதான் சொல்லுது, அந்தியும் கிறிஸ்து இயேசுவை தேவ பக்தியை பின்பற்ற மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பைபிள் இருக்கு. ஆனால் அதுக்கு மேல கர்த்தருடைய கிருபை தாங்கி உங்களை பயன்படுத்தும். அதுக்கு மேல அடுத்த லெவல் இருக்குது, கர்த்தருடைய கரம் இருக்குது. இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா, இதோ உலகத்தின் முடிவு பறையின் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குதோ, கர்த்தர் என்ன ப்ராமிஸ் பண்றாரு? யாருக்கு சொல்றாரு? இத யாருக்கு சொல்றாரு? இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பொறியிலும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அந்த ஒண்ணம் மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. புரியுதா? இது மத்த 28 18 19 20 மூணு வசனங்கள் சேர்த்து படிக்கணும். அந்த 20 வசனத்தில் ஒரு பீசம் மட்டும் எடுத்துட்டு படிக்க கூடாது. அது மூணு வசனத்தையும் சேர்த்து படிக்க வேண்டிய விஷயம் அது. அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்யற, நீங்க போங்க, ஊழிய செய்யுங்க, சொல்லுங்க, பிரச்சனை வந்தா பயப்படாதீங்க, நான் கூட இருக்கிறேங்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம போகும்பொழுது கர்த்தருக்கு ஏதாவது செய்யும் போது பிரச்சனை வரும், ஆனா அதுக்கு மேல கர்த்தர் கூட இருந்து நம்மை நடத்துவாரு. அதனால என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், அதிக தூரம் பிரயாணம் பண்ணணும், அதிக பிரயாசம் எடுக்கணும், லைஃபை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. குறிப்பா இளம் வயது உள்ளவர்களுக்கு சொல்ற உங்க லைஃபை குறித்து தெய்வ திட்டம், கர்த்தருக்கு உங்களை குறித்து திட்டம் இருக்கிறது இல்லை, அதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், தெய்வ திட்டத்தை வச்சு கொடுங்க, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும். கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களுக்கு ஒரு வாஞ்சையை கொடுப்பார், தாகத்தை கொடுப்பார். அதில் உங்களை எஃபர்ட்டை போடுங்க. எண்ணத்தில் எந்த விஷயத்தில் உங்களுக்கு தாகத்தை கொடுக்குறாரோ அதில் உங்களை எஃபர்ட் போடுங்க, கர்த்தர் உங்களை சைன் பண்ண வைப்பார். ஆமென். லைஃபை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் செய்கிறாரு, நீ தூரம் பிரயாணம் பண்ணணுன்ட்டாரு. பக்கத்தில் நின்றுடாதீங்க, போயிட்டே இருங்க. கர்த்தர் நில்லுன்னு போதுன்னு சொல்கிற வரைக்கும் போயிட்டே இருக்கணும். கர்த்தரா போதுன்னு சொல்கிற வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும். தெரிக்கலாமா? தெரிக்கும். சூத்திரம் சாத்தானாலே நான் மோசம் போகாத படிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. தெய்வ பிள்ளையே, பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்கிறது. வகை தேடி சுற்றி திரிகிறான். தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு வைத்திருக்கிறார், நம்மை குறித்து அவர் திட்டம் வச்சிருக்கிறார். ஆனால் உங்களை எப்படியாகிலும் வீழ்த்திவிட வேண்டும் என்று பிசாசானவன் இடைவிடாமல் பிரயாசப்படுத்துகிறார். அவன் தந்திரசாலி, தந்திரமாக அவன் காரியத்தை நகர்த்துவான். முதல் காரியம், உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவதன் மூலமாக உங்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க நினைப்பான். அந்த மனுஷர் மேல் முன்னிலும் அதிகமான சுமையை சுமத்துங்கள், அதனை அவர்கள் கஷ்டப்படட்டும் என்று சொல். பிரச்சனைகளை கொண்டு வந்து கர்த்தரை விட்டு பிரிக்கிறதற்கு அவன் நினைக்கிறான். இரண்டாவது, வேத வசனத்தை அவன் வீண் வார்த்தை புத்தகம் என்று சொல்லுகிறான். வீண் வார்த்தைகளுக்கு அவர்களை செவி கொடுக்க விடாதிருங்கள் அப்படின்னு. தேவ பிள்ளையே, ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு வரீங்க, மற்ற நாட்களில் நீங்க வேதத்தை எடுத்து வாசிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? மற்ற நாட்களிலே உங்கள் ஆண்டவர் உங்களோடு என்ன பேசுகிறார்னு தெரிந்து கொள்வதற்கு நேரத்தை செலவிடுகிறீர்களா? இந்த வேத வசனம் தானே உங்களை சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துகிறது. இந்த வேத வசனம் தானே உங்களுக்கு நித்திய ஜீவனுக்குள் உங்களை நடத்துகிறது. இந்த வேத வசனங்கள் தானே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை ஒவ்வொரு காரியத்திலும் புத்திமானாய் நடக்க பண்ணுகிறது. இந்த வேத வசனங்களை வாசித்து தியானிப்பதன் மூலமாகத்தானே நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. இப்படிப்பட்ட இந்த வேத வசனத்தை நீங்கள் புறம்பாக்கி இதன் மூலமாய் உங்களுக்கு செய்கிற காரியமெல்லாம் வாய்க்காமல் போக பண்ணி, உங்களை சோர்ந்து போக பண்ணி, தோல்வி அடைய வச்சு உங்களை கர்த்தரை விட்டு வெளியே தள்ளணும்னு அவன் நினைக்கிறான். இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கிறத தியானிக்கிறதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்காது. ஏன்னா இந்த வாசிக்கிற தியானிக்கிறவனுக்கு கர்த்தர் சொல்ற ஆசீர்வாதம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப நீங்க செய்வதெல்லாம் வாய்க்காமல் போகும்பொழுது உங்களுக்கு கர்த்தர் மேலதான் கோபம் வரும். என்ன ஆண்டவர் நான் செய்யறது எதுவுமே எனக்கு வாய்க்க பண்ண மாட்டேங்கிற, எதுவுமே எனக்கு நல்லா நடக்க மாட்டேங்குது, எல்லாமே பிரச்சனையா இருக்குது, எதுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவ பின்பற்றணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகும். அதுதான் அவனுடைய நோக்கம். அப்படி கொண்டு வந்து உங்களை கர்த்தரை விட்டு வெளியில தள்ளிட்டு போகணுன்றதுக்காகத்தான் அவன் இப்படி எல்லாம் வேத வசனத்தை உங்களை விட்டு வெளியில தள்ளி அவன் உங்களை சோர்ந்து போக பண்ணி பின்மாற்றத்துக்குள் எடுத்து கொண்டு போக நினைக்கிறேன். தேவ பிள்ளையை ஏமாந்துடாதீங்க. வேத வசனத்தை கருத்தாய் படிங்க, தியானிங்க, அது எழுதப்பட்ட வசனத்தின் கருத்துக்களுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறதோ அது கர்த்தர் உங்களோடு நேரடியாக பேசுவதாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே எடுத்துக்கொண்டு அதற்கு பயபக்தியோடு கீழ்ப்படியுங்க. என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்த்தேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பாக்கிறதையோடு வேத வசனத்தை தினமும் கையாளுங்க, உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும், பரலோகத்துக்கும் வந்து சேர்ந்துருவீங்க. மூன்றாவது, தேசத்துல தானே பலியிடுங்கள்றான். இந்த உலகத்துல இருக்க ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சைக்கு போ, ஆனா மற்ற நாள்ல நீ எல்லாரு போல சாதாரணமாயிரு. தேசத்திலேயே பலியிடு, பாவ காரியத்தை விட்டுறாத, தப்பான வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டே, தப்பு எந்த காரியத்தையும் விட வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படி வேணா இருக்கலாம், சர்ச்சைக்கும் போய்க்கோ, இயேசுவை போல மாற வேண்டிய அவசியம் இல்லை. நீ எல்லாம் நீ உன்ன மாதிரியே இரு, அது போதும். இதுதான் பிசாசு கொண்டு வருகிற தப்பான உபதேசம். ஏமாந்துடாதீங்க. நல்ல தெளிவா வேதம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரன் அநேகருக்குள் முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக முன்குறித்திருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் நீங்க உலகத்திலே பிரசங்கத்தை பிசாசு கொண்டு வரான், இயேசுவை போல நீ மாற வேண்டான்னு. எவ்வளவு எதிர்மறையான காரியத்தை பிசாசு அழக நுழைக்கிறான் பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறோ அதுக்கு நேரடியாக எதிராக வார்த்தைகள் வருகிறது. பார்க்கிறதையா இருக்கணும். வேதத்துல மட்டும் உங்க கையில் இருக்கிற வேத புத்தகத்தை மட்டும் நீங்க நம்புங்க. சரியான சபை, சரியான உபதேசம், சரியான சத்தியத்தை பிடித்துக் கொண்டு நடக்க பாருங்க. ஜாக்கிரதையா இருக்கு. எந்த ஒரு பிரசங்கத்தை கேட்டாலும் அது வேதத்தோடு ஒத்து போதான்றதை கவனிச்சு பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்க. வேத வசனத்தோடு ஒத்து போகாத எல்லா பிரசங்கமும் பிசாசினால் உண்டாகிறது. அது பண்றது யாரா இருந்தாலும் சரி, அவங்க பிசாசுக்கு ஊழியம் செய்யறாங்க. வேத வசனத்தை கலக்க முடியாது, வேத வசனத்தை அப்டேட் பண்ண முடியாது. நிறைய பேர் அதை அப்டேட் பண்ண நினைக்கிறாங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேதத்தை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. சான்ஸே கிடையாது. உலகத்துல எல்லாத்தையும் அப்டேட் பண்ணலாம், வேத புத்தகத்தை அப்டேட் பண்ண முடியாது. அது ஃபைனல், அதுதான். அதை எந்த சூழ்நிலையும் அப்டேட் பண்ண முடியாது. அதை கூட்டினால் கர்த்தர் உன் மேல் வாதையை கூட்டுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை அப்டேட் பண்ண நினைச்சா வாதை கூடும் அவங்க வாழ்க்கையில். ஜாக்கிரதையா இருக்கணும். வேதத்தை நல்லா படிங்க, அழகாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக நீங்கள் அதிக தூரம் பிரயாணம் பண்ணணும். பிசாசு சொல்றான் ரொம்ப தூரம் போகாதீங்க, இல்லை இல்லை இல்லை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க வந்ததோடு நிறுத்தி கொள்ளுங்கன்னு சொல்றான். நிறுத்தி கொள்ளாதீங்க, போதும், இதுக்கு மேல நீ பக்தியெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுவான். இல்லை இல்லை இல்லை, நீங்க தொடர்ந்து வளரணும். இப்ப இருக்கிற நிலையில திருப்தி ஆகாதீங்க. நான் இப்ப நல்லா தான் இருக்கிறேன்னே திருப்தி ஆகாதீங்க. இல்லை இல்லை, நீங்க இன்னும் நல்லா ஆகணும். இப்ப நல்லா இருக்கிறீங்க, கரெக்டு தான், இன்னும் நீங்க நல்லா மாறணுமே. வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தானே கர்த்தர் சொல்றாரு. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் தானே கர்த்தர் சொல்றாரு. போதும்னு கர்த்தர் சொல்லலையே. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை போதும்னு சொல்லவே மாட்டாரு. வளருங்க. அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிச்சீங்க? அடுத்தது இன்னும் நான் எப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் இன்னும் எப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதை யோசிங்க, ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, சாத்தானுடைய தந்திரங்களை குறித்து எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி காண்பித்த கிருபைக்காக தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஜாக்கிரதையோடு நடந்து அவருடைய தந்திரங்களில் அகப்படாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் நித்திய ஜீவனை அடைவதற்கு முடிவு பரியந்த நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் முடிவு பரியந்த நிலைத்திருப்பதற்கு தேவரீருடைய கிருபை எங்களை தாங்கட்டும். நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, காத்துக் கொள்ளுங்க. புதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செரிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கு நிறைவாகி தங்கியிருப்பதாக. ஆமென்.